بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين وصلى الله وسلم على نبينا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين رب زدني علما رب اشرح لي صدري ويسر لي أمري இமாம் அபு ஜாஃபர் அத்தஹாவி ரஹிமஹுல்லா அவர்களுடைய அகீதத்து அஹ்லி சுன்னா வல் ஜமாஅ என்ற நூலை படித்து வருகிறோம். இமாம் அவர்கள் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது முஸ்லிம்களுக்கு இருக்கக்கூடிய இருக்க வேண்டிய நம்பிக்கையை பற்றி கூறுகிறார்கள். وَأَنَّ مُحَمَّدًا عَبْدُهُ الْمُصْطَفَى وَنَبِيُّهُ الْمُجْتَبَى وَرَسُولُهُ الْمُرْتَضَى அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மது அவர்களை முதலாவதாக நாம் அல்லாஹுடைய அபுத் என்பதாக நம்பிக்கை கொள்கிறோம். அவர்கள் அல்லாஹுடைய அடிமை. அடிமையாக இருப்பது அல்லாஹுடைய படைப்புகளில் சிறந்த ஒரு தன்மை. அல்லாஹுடைய படைப்புகளில் ஒரு சிறந்த தன்மை அல்லாஹுவிற்கு அடிமையாக இருப்பது. அதனுடைய விளக்கத்தை தான் கொஞ்சம் விரிவா நம்ம பார்த்தோம். சரியா, அடுத்ததாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ நபியுல் முஜ்தபா, அல்லாஹுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட நபி. வ நபி என்றால் யாரு? யாருக்கு அல்லாஹுவின் புறத்திலிருந்து வஹி, அல்லாஹுடைய பேச்சு, அல்லாஹு தாலாவுடைய செய்தி வானவர் மூலமாக வருமோ, புரியுதா? அவர்கள் நபியாக ஆக்கப்படுவார்கள். அவர்களை நபி என்பவர் அல்லாஹுவின் புறத்திலிருந்து யாருக்கு செய்தி வருகிறதோ அவர்களை நபி என்பதாக சொல்லப்படும். வரசூலுகுல் முர்த்ததா, அல்லாஹுடைய திருப்தி கொள்ளப்பட்ட ரசூலாகவும் இருக்கின்றார்கள். ரசூல் என்பவர் யாரு? யாருக்கு அல்லாஹுவின் புறத்திலிருந்து செய்திகள் வருவதோடு அந்த செய்தியை மக்களுக்கு நீங்கள் எடுத்துச் சொல்ல வேண்டும் என்று கட்டளையும் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அவர்கள் ரசூல். இந்த விவரங்கள் எல்லாம் நம்ம முந்தைய பாடங்களில் ஓரளவுக்கு படிச்சிருக்கிறோம். சரியா, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுடைய அபுதாக இருக்கிறார்கள், அல்லாஹுடைய நபியாக இருக்கிறார்கள், அல்லாஹுடைய ரசூலாக இருக்கிறார்கள். ஆகவே யாராவது ஒருவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹுடைய அபுத் என்று ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு வெளியேறியவர்கள். புரியுதா? சரி, அப்ப அபுத் என்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த ஒரு உண்மைக்குள்ளார இன்னொரு விஷயம் என்ன மறைந்திருக்கிறது? அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படைக்கப்பட்டவர்கள், அவர்கள் மனித இனத்தை சேர்ந்தவர்கள். அதுவும் அதுக்குள்ளார இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். ஏன்? பிற்காலத்தில் சில பேர் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மனிதர்களாக ஏற்றுக்கொள்ளவில்லை, அவர்கள் மனிதர்கள் என்பதை நிராகரித்தார்கள், அல்லாஹ்வுடைய ஒளியிலிருந்து வந்தார்கள் என்பதாக அவர்கள் கூற ஆரம்பித்தார்கள். இன்றைக்கும் இந்த தரீகா, அதே போல சூஃபிச கொள்கையில் இருக்கக்கூடியவர்கள், இவர்கள் எல்லாரும் இல்லை என்று சொல்ல, எல்லாரும் என்று நம்ம சொல்ல முடியலனாலும் கூட அதிகமானவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விஷயத்தில் அவர்கள் நம்பிக்கை கொண்டிருப்பது இதுதான். அதாவது அவர்கள் பஷர், மனிதர்கள் இல்லை, அவர்கள் வந்து அல்லாஹ்வுடைய ஒளியிலிருந்து வந்தவர்கள், அவர்கள் திரும்ப போய் அந்த ஒளியில சேர்ந்துட்டாங்க, இப்படித்தான் அவர்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாப்பானாக. இவர்கள் எல்லாம் அஹ்லு சுன்னாவல் ஜமாஆவை விட்டு வெளியேறியவர்கள். புரியுதுங்களா? அஹ்லு சுன்னாவல் ஜமாஆவை விட்டு வெளியேறியவர்கள் என்றால் என்ன அர்த்தம்? அவர்கள் இஸ்லாமை விட்டு வெளியேறியவர்கள். புரியுதுங்களா? இஸ்லாமிய மார்க்கத்தில் உண்மையான ஒரு, அதாவது எந்த ஒரு நிலையில் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை விட்டு சென்றார்களோ அந்த ஒரே கொள்கையில் இருக்கக்கூடியவர்கள் தான் அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ. இதிலிருந்து யாரெல்லாம் வெளியே சென்று தங்களுக்கென்று கொள்கையை உருவாக்கி கொண்டார்களோ அவர்கள் எல்லோருமே வழிகேட்டவர்கள், அல்லாஹுடைய தூதருடைய மார்க்கத்திலிருந்து வெளியேறியவர்கள். புரியுதுங்களா? இந்த அடிப்படையை நல்ல கவனமா புரிஞ்சு கொள்ளணும். நம்ம 29வது குறிப்பு ஏற்கனவே ஓரளவுக்கு விளக்கிட்டோம், புரியுதுங்களா? உங்களுக்கு திரும்ப ஒரு நினைவூட்டுதலுக்காக வேண்டி சொன்னோம். இதுல எதுவும் புரியாது இருக்குதுங்களா? அடுத்தது ஹாத்திமுல் அம்பியா, ஹாத்திம் என்றும் படிக்கலாம் அல்லது ஹாத்தம் என்றும் படிக்கலாம். நபிமார்களின் இறுதி முத்திரையாக இருக்கின்றார்கள். வ இமாமுல் அத்கியா, தக்வா இரையச்சம் உள்ளவர்களுடைய இமாமாக இருக்கிறார்கள். வ சையீதுல் முர்சலீன், நபிமார்களின் தலைவராக இருக்கிறார்கள். வ ஹபீபு ரப்பில் ஆலமீன், அகிலங்களின் ரப்புடைய ஹபீப் நேசராக இருக்கின்றார்கள். இதையும் நாம ஓரளவுக்கு பார்த்தோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நபித்துவம் முடிக்கப்பட்டு விட்டது. அவர்களுக்கு பிறகு யாரும் நபியாக வர முடியாது. இந்த வார்த்தையினுடைய விளக்கம் அடுத்ததுல கொஞ்சம் கூடுதலாக வருது, அப்ப நம்ம பார்ப்போம். இமாமுல் அத்கியா, தக்வா உள்ளவர்களுக்கு இரையச்சம் உள்ளவர்களுடைய இமாமாக இருக்கின்றார்கள். இதுக்குதான் நம்ம விளக்கம் பார்க்கும் பொழுது, அதாவது ரசூலுல்லா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவதின் மூலமாகத்தான், ரசூல் சல்லா அலி சொல்லம் அவர்களை பின்பற்றுவதின் மூலமாகத்தான் ஒரு மனிதருக்கு தக்வா கிடைக்க முடியும். நபியை பின்பற்றாமல் வெறும் பேச்சை கொண்டோ அல்லது தனக்கென்று ஒரு அடையாளத்தை வைத்துக் கொள்வதைக் கொண்டோ அவர்கள் தக்குவா உள்ளவர்களாக ஆக மாட்டார்கள். ஒரு மனிதன் தக்குவா உள்ளவராக ஆக வேண்டும் என்றால் அவர் தனக்கு வழிகாட்டியாக யாரை அமைத்துக் கொள்ள வேண்டும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா ஆலு இம்ரானுடைய 31வது வசனத்திலே கூறுகிறான், குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ், நபியே நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் அல்லாஹுவை நேசிப்பவர்களாக இருந்தால் என்னை பின்பற்றுங்கள், அல்லாஹ் உங்களை நேசிப்பான், அல்லாஹ் உங்களை மன்னிப்பான். அல்லாஹுடைய நேசம், அல்லாஹுடைய மன்னிப்பு பெற்றவர்கள் தான் தக்குவா உள்ளவர்கள். அல்லாஹுடைய நேசமும் அல்லாஹுடைய மன்னிப்பும் யாருக்கு கிடைக்கும்? தக்குவா உள்ளவர்களுக்கு கிடைக்கும், புரியுதுங்களா? இப்ப இந்த நேசமும் இந்த மன்னிப்பும் கிடைப்பதற்கு அல்லாஹுவிடத்திலே ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அல்லாஹுடைய நேசத்தையும் அல்லாஹுடைய மன்னிப்பையும் ஒரு மனிதன் பெற வேண்டும் என்றால் அதற்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய ஒரே வழி அவனுடைய அடியார்களுக்கு அவன் அனுப்பிய தூதரை பின்பற்றுவது. இப்ப தூதரை பின்பற்றுவது, தூதருக்கு பின்னால் செல்வது என்று வந்துவிட்டால், இந்த வசனத்தில் பாருங்க 31வது வசனம் ஆலு இம்ரான்ல, நபியை பின்பற்றுவதற்கு அல்லாஹு தாலா நிபந்தனையை சொல்லவில்லை. நல்லா கவனிச்சு கொள்ளுங்க, நபியை பின்பற்றுவதற்கு அல்லாஹு தாலா நிபந்தனையை சொல்லவில்லை. நபியை தவிர வேறு யாராக இருந்தாலும் சரி, அவர்களை பின்பற்றுவதற்கு அல்லாஹு தாலா நிபந்தனை வைத்திருக்கிறான், சரியா? இந்த விஷயத்தை கொஞ்சம் நம்ம தெளிவா பார்ப்போம். வ அன்னஹு காதமுல் அம்பியா வ இமாமுல் அத்கியா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களிடத்தில் நேரடியாக பேச மாட்டான். மனிதர்களுக்கு என்ன ஒரு கட்டளையை அல்லாஹ் கொடுக்க வேண்டும் என்றாலும் நபிமார்களின் வழியாகத்தான் அல்லாஹ் கொடுப்பான். அல்லாஹுவிற்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது என்பதை அடியார்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு ஒரே வழி தூதர் சொல்றது. தூதர் மூலமாகத்தான் அல்லாஹுடைய நோக்கத்தையே நாம் தெரிந்து கொள்ள முடியும். எது நமக்கு கடமையாக்கப்பட்டது, எது நமக்கு தடுக்கப்பட்டது, எது அல்லாஹுவிற்கு விருப்பமானது, எது பாவம், இப்படி எல்லா விஷயங்களும் நாம் அல்லாஹ் சம்பந்தப்பட்ட அந்த விஷயங்களை தெரிந்து கொள்வதாக இருந்தால் நமக்கு இருக்கக்கூடிய ஒரே வழி என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப பாருங்க, குர்ஆன் இருக்கிறது. இந்த குர்ஆன்ல அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி காட்டி இது வஹி, இது குர்ஆன் என்று சொன்னார்கள், நாம் நம்புகிறோம். புரியுதா இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனுக்கு அடுத்ததாக விளக்கங்களை சொன்னார்கள், அதை ஹதீஸ் என்று சொன்னார்கள், நாம் ஹதீஸ் என்று ஏற்றுக்கொள்கிறோம். ஆகவேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி தன்னுடைய கலாம் குர்ஆன் மீது நம்பிக்கையை அவனுடைய அடியார்களுக்கு கொண்டு வருகிறானோ. ஜாலிக்கல் கிதாபு லா ரைப ஃபீஹி, இதுதான் வேதம், இதில் எந்த சந்தேகமும் இல்லை. இப்படியாக பல வசனங்கள் குர்ஆனுடைய உண்மைத்துவத்தை, குர்ஆனுடைய பரிசுத்த தன்மையை, குர்ஆன் அல்லாஹ்வின் புறத்திலிருந்துதான் இறக்கப்பட்டது என்பதை அல்லாஹு தஆலா உறுதிப்படுத்துவது போலவே இந்த நபி பொய் பேச மாட்டார், இந்த நபி இட்டுக்கட்ட மாட்டார், இந்த நபி தன் புறத்திலிருந்து மன இச்சையாகவோ கற்பனையாகவோ எதுவும் பேச மாட்டார் என்று பல வசனங்களில் நபியினுடைய உண்மைத்துவத்தை பற்றியும் நபியினுடைய பரிசுத்த தன்மையை பற்றியும் அல்லாஹ் உறுதி செய்கிறான். அதுபோக ஒரு வசனம் அல்ல, நூற்றுக்கணக்கான வசனங்களில் தன்னோடு சேர்த்து அல்லது தனியாக அல்லாஹு தஆலா நமக்கு கட்டளை கொடுக்கின்றான், நபியை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று. பல வசனங்கள்ல அல்லாஹுவையும் நபியையும் நீங்கள் பின்பற்றுங்கள், அல்லாஹுவிற்கும் தூதருக்கும் கீழ்ப்படியுங்கள், கீழ்ப்படியுங்கள் என்பது ஒரு வார்த்தை, ஒரே கட்டளை. யாருக்கெல்லாம் கீழ்ப்படிய வேண்டும், கீழ்ப்படிய வேண்டியவர்கள் யாரு, யாருக்கு கீழ்ப்படியணும், ரெண்டு பேரையும் சேர்த்து அல்லாஹ் சொல்றான். வணக்க வழிபாட்டில் அல்லாஹு தஆலா நபியை பிரித்து விடுகிறான். இபாதத் என்பது வகதா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு, உங்களது ரப்பு முடிவு செய்து விட்டான், நீங்கள் அவனை தவிர யாரையும் வணங்கக்கூடாது என்று அல்லாஹ் முடிவு செஞ்சிட்டான். இபாதத்தில் ஷிர்க் கிடையாது. வஅபுதுல்லாஹ் வலா துஷ்ரிகு பிஹி ஷய்யா, இப்படி ஓதிக்கிட்டே போலாம். அல்லாஹுவை வணங்குங்கள், அவனை மட்டும் வணங்குங்கள், அவனுக்கு இணை வைக்காதீர்கள். ஆனா எங்க கட்டளைக்கு கட்டுப்படுவது, எந்த சூழ்நிலையில் கட்டளைக்கு கீழ்ப்படிவது என்று அல்லாஹு தஆலா மூமின்களாகிய நமக்கு வழிகாட்டுதல் சொல்றானோ அந்த இடத்துல பாருங்க, கீழ்ப்படியுங்கள், கட்டுப்படுங்கள், ஏற்று நடங்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹுக்கும் தூதருக்கும், நீங்கள் அல்லாஹுக்கும் தூதருக்கும் சமமா கட்டுப்பட்டு நடக்கும். புரியல உங்களுக்கு? அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் அப்ப என்ன அர்த்தம்? தூதர் எதை சொன்னாரோ அதுதான் எனக்கு நோக்கம், தூதர் எதை சொன்னாரோ அதுதான் நான் கொடுக்கக்கூடிய கட்டளை. புரியுதா? நான் என்னுடைய நோக்கம் எது என்பதை உங்களால் தன்னிச்சையாக புரிந்து கொள்ள முடியாது. அது நீங்க குர்ஆனுடைய வசனத்தை கொண்டு வந்தாலும் நீங்க சொல்ற கருத்து தப்பு, தூதர் சொன்ன கருத்து தான் சரி. உலகமே சேர்ந்து உலகத்தில் உள்ள அறிஞர்கள், அறிவாளிகள், புத்திசாலிகள், விஞ்ஞானிகள், மெஞ்ஞானிகள், இப்படி எல்லா ஞானிகளும் சேர்ந்து குர்ஆனுடைய வசனத்துக்கு ஒரு கருத்து சொல்றாங்க. நமக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புறத்திலிருந்து ஒரு செய்தி நமக்கு கிடைக்குது, சஹீஹான செய்தி. நாம் என்ன சொல்வோம்? இவர்கள் குர்ஆனுக்கு சொல்லக்கூடிய அத்தனை கருத்தும் வழிகேடு, எதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புறத்திலிருந்து நமக்கு கிடைத்ததோ அதுதான் உண்மை. புரியுதா இல்லையா? அப்ப சில நேரத்தில் இப்படி சில பேர் சொல்லலாம், குர்ஆனுக்கு முரண்படுற மாதிரி தெரியுதுன்னு சொல்லிட்டு. அப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? உன்னுடைய அறிவுக்கு அது குர்ஆனுக்கு முரண்படுகிறது. குர்ஆன் அதனுடைய இடத்தில் அது உண்மையை சொல்கிறது, ஹதீஸ் அதனுடைய இடத்துல உண்மை. இந்த ரெண்டையும் இணைத்து சேர்த்து புரிய முடிஞ்சா புரிங்க, அப்படி புரிய முடியலையா இதனுடைய அறிவை அல்லாஹ்விடத்திலும் ரசூலிடத்திலும் விட்டுடுங்க. புரியுதா? குர்ஆனை நாங்கள் நம்பிக்கை கொள்கிறோம் என்று ஹதீஸை பொய்ப்பிப்பது அதுவும் இறை நிராகரிப்பு. குர்ஆனை நாங்கள் நம்புகிறோம், குர்ஆனை ஏற்க வேண்டும் என்று கூறிவிட்டு சஹீஹான ஹதீஸுகளில் ஒரு ஹதீஸை மறுப்பதும் அதுவும் இறை நிராகரிப்பு, குஃபுர், அல்லாஹுவை மறுப்பதற்கு சமமான ஒன்று. நீ பாருங்க, ஹதீஸுகளை படிக்கக்கூடியவர்களுக்கும் அதே போல குர்ஆனுடைய விளக்கங்களை படிக்கக்கூடியவர்களுக்கும் நிறைய உதாரணங்கள் இதுல இருக்கு. அதாவது பல சூழ்நிலைகளில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் செய்தி சொல்லியிருப்பாங்க, அதற்கு தூதர்களிடமிருந்து ஏதாவது மாறுபாடு நடந்திருக்கும். சூரா நிசாவுடைய 80வது வசனம், அதே போல சூரா அல் அஹ்சாப் உடைய 36வது வசனம். இந்த மாதிரி இன்னும் பல வசனங்கள் இருக்கு. குறிப்பா இந்த ரெண்டு வசனங்கள் இந்த கருத்தை எல்லாருக்கும் ரொம்ப புரியுற மாதிரி தெளிவா உள்ள வசனங்கள். நிறைய நேரங்களில் செய்திய ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் சொல்லியிருப்பாங்க. சஹாபாக்கள்ல சில பேர் அதை சில நேரங்களில் ஏற்றுக்கொள்ள தயங்கி இருப்பாங்க அல்லது யோசிச்சிருப்பாங்க. இப்ப இந்த நேரத்தில் அல்லாஹுத்தர அவர்களை கண்டித்து வசனம் இறக்கும்போது, புரியுதா, யார் அல்லாஹுக்கும் அவனுடைய தூதருக்கும் கீழ்படுகின்றார்களோ என்று வசனம் இறக்குவான். இங்க சொன்னது யாரு? தூதர் தான் சொன்னாங்க. ஆனா அதை ஏற்க மறுத்தவர்களுக்கு அல்லது ஏற்க தயங்கியவர்களுக்கு கண்டிப்பை அல்லாஹ் இறக்கும் பொழுது எப்படி சொல்கிறான்? அல்லாவுக்கும் தூதருக்கும் கீழ்படியுங்கள். யார் கீழ்படிவார்களோ, அதே போல அல்லாவுக்கும் தூதருக்கும் யார் மாறு செய்வார்களோ. அப்ப தூதருக்கு மாறு செய்வது அல்லாஹுவிற்கு மாறு செய்வது, தூதருக்கு கீழ்படிவது அல்லாஹுவிற்கு கீழ்படிவது. இந்த சூரா அன்னிசாவுடைய 80வது வசனத்துல நேரடியா ரப்பு சொல்கிறான், யார் தூதருக்கு கீழ்படிந்து நடக்கின்றார்களோ அவர்கள்தான் அல்லாஹுவிற்கு கீழ்படிந்தவர்கள். மை யுத்இர் ரசூல் ஃபகத் அதா அல்லாஹ். தூதருக்கு யார் கட்டுப்பட்டு கீழ்ப்படிந்து நடக்கின்றார்களோ அவர்கள்தான் அல்லாஹுவிற்கு கீழ்ப்படிந்தவர்கள். அப்ப தூதருடைய பேச்சை நிராகரித்துவிட்டு அல்லது தூதருடைய பேச்சை மறுத்துவிட்டு நாங்கள் அல்லாஹுடைய கலாமுக்கு முக்கியத்துவம் தர்றோம் என்று யாராவது சொன்னால் அவர்கள் உண்மையில் நபியை மறுக்கக்கூடியவர்கள். அல்லது நபியினுடைய நபித்துவத்தில், நபியினுடைய உண்மைத்துவத்திலே அவர்களுக்கு சந்தேகம் இருக்கிறது. இவர்கள் எப்படிப்பட்ட ஒரு மோசமான குஃபுரில் இருக்கிறார்கள் என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் வாழ்ந்த காஃபிர்களுடைய குஃபுரை விட இவர்களுடைய குஃபுரு ரொம்ப மோசமான. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் வாழ்ந்த காஃபிர்களுக்கு ரசூலுல்லாஹ் பொய் சொல்றார் என்று அவங்க சொன்னதே கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றதுல சந்தேகமே கிடையாது அவங்களுக்கு. உதாரணத்துக்கு உபை இப்னு கலப் உஹது போர்ல என்ன சொல்கிறான், மக்காவில் இருக்கும் போதே இந்த முஹம்மத் எனக்கு சொன்னார், நான் உன்னை கொல்வேன் என்று, நான் உன்னை கொல்வேன் என்று மக்காவில் இருக்கும் போதே சொன்னார். இப்ப அவர் ஈட்டியை என்னை பார்த்து எரிஞ்சிட்டாரு, அந்த ஈட்டியின் மூலமாக எனக்கு சிராய்ப்பு ஏற்பட்டு விட்டது, இதுல நான் கண்டிப்பா செத்து போயிடுவேன். இது மட்டுமல்ல, ஈட்டி எரியறதல்ல, முகம்மது என் மேல துப்பி இருந்தாலும் கூட நான் சாவறது நிச்சயம் தான் சொல்ல. ரசூலுல்லாஹ் சொன்னா நடக்கும் என்பதில், ரசூலுல்லாஹ் சொல்வது உண்மை என்பதில் யாருக்கு கூட சந்தேகம் இல்லை, மக்காவுடைய காஃபிர்களுக்கு கூட சந்தேகம் கிடையாது. அப்ப இன்றைக்கு தங்களை முஸ்லிம்கள் என்றும் தௌஹீதை சேர்ந்தவர்கள் என்று சொல்லிக்கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹதீஸ்ல சந்தேகம் இருக்குது, இந்த ஹதீஸ்லாம் நாம ஏற்றுக்க முடியாது, ஏற்றுக்கொண்டா குரானுக்கு பிரச்சனை வரும் என்பதாக சொல்லக்கூடியவர்கள், உண்மையிலேயே அவங்களுக்கு பிரச்சனை எங்க இருக்குது, ரசூலுல்லாஹுவை உண்மையாளர் என்று ஏற்றுக்கொள்வதில். அப்ப இந்த மாதிரி நிலையில பொதுமக்களை ஏமாத்துறதுக்காக, பொதுமக்களை, பாமர மக்களை ஏமாத்துறதுக்காக அவங்க என்ன சொல்வாங்கன்னா, நாங்க என்ன சொல்றோம்னா, நாங்க ரசூலுல்லாஹ் இப்படி சொல்லியிருப்பாங்கன்னு நம்பல, ரசூலுல்லாஹ் குரானுக்கு மாற்றமா சொல்லியிருப்பாங்க, அறிவியலுக்கு, அறிவுக்கு மாற்றமா சொல்லியிருப்பாங்க, விஞ்ஞானத்துக்கு மாற்றமா சொல்லியிருப்பாங்க, உண்மைக்கு மாற்றமா சொல்லியிருப்பாங்கன்னு நாங்க சொல்லல. இது வந்து யாரோ ஒருத்தர் ரசூல்லா பேர்ல இட்டு கட்டிட்டாரு, ரசூல்லா இப்படி சொல்லல. அதாவது ரசூல்லா சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஏற்றுக்கொண்டுட்டு மறுத்தாதானே பிரச்சனை என்பதாக, பொதுமக்கள்கிட்ட இருந்து அவங்களுடைய ஆட்சேபனையிலிருந்து தப்பிச்சு பொதுமக்களை ஏமாத்துறதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க, இப்படி ரசூல்லாவே சொல்லியிருக்க மாட்டாங்க. அது ஹதீஸ் கிதாபுல, எந்த கிதாபுல இருந்தாலும் சரி, எத்தனை நூறு சஹாபாக்கள் சொல்லி இருந்தாலும் சரி, எத்தனை ஆயிரக்கணக்கான தாபியங்கள் அந்த ஹதீஸ் அறிவிச்சிருந்தாலும் சரி, அது எப்படிப்பட்டது ஹதீஸா இருக்குமா? ரசூல்லா சொல்லாததை இந்த நூறு சஹாபாக்கள் ஆயிரம் தாபியன்கள் சேர்ந்து இட்டு கட்டி ஹதீஸ் கிதாபுகளுக்குள்ளார புகுத்தப்பட்டதுன்னு சொல்லிட்டு. அப்ப பாமரர்கள் இவங்களுடைய இந்த பேச்சை கேட்டுட்டு அப்படியே மயங்கி போய் ஆமா இருக்கலாம்னு சொல்லிட்டு, இதை ஒருத்தன் நம்புனான்னா அவன் முஸ்லீமாவே இருக்க வேண்டியதுல இருக்க முடியாது. எப்ப நூத்துக்கணக்கான பேர் சேர்ந்து இஸ்லாம்ல ரசூல்லா பேர்ல பொய் சொல்லுவாங்கன்னு ஆகிப்போச்சோ, உண்மையான மார்க்கம் என்று நீங்க இதை எப்படி நம்புறீங்க, எதை வச்சு நம்புறீங்க? எப்போ ஒருத்தர் ஒரு விஷயத்துல பொய் சொல்லாமோ எல்லா விஷயத்திலையும் பொய் சொல்லலாம். இதை வகை என்று சொன்னதுலையும் பொய் இருக்கலாம், புரியுதா இல்லையா? அப்ப இது மிகப்பெரிய முட்டாள்தனமான பேச்சு, இது மிக முட்டாள்தனமான கிறுக்குத்தனமான மிகப்பெரிய ஒரு கேவலமான ஒரு வாதம். ஆனா கவலைக்குரிய செய்தி என்ன, சொல்றவர் என்ன எண்ணத்துல சொன்னாரோ, என்ன நம்பிக்கையில சொன்னாரோ, இத பொதுமக்களும் மற்றும் சிலரும் இதை வந்து ஒரு வியப்பாகவும் பெரிய கண்டுபிடிப்பா நம்புறாங்க. பாருங்க, இதை கொண்டு போய் இந்த மாதிரி சொல்றாங்களே, இதுக்கு அறிஞர்கள் என்ன விளக்கம் சொல்றாங்க, இந்த உம்மத்துடைய மூத்த உடமாக்கள் இருக்கிறாங்களா இல்லையா, கல்வியாளர்கள் உலகத்துல எல்லா இடத்திலும் இருக்கிறாங்களா இல்லையா, அவங்க என்ன சொல்றாங்க, இப்படி இந்த பேச்சு எப்படிப்பட்ட பேச்சு, இதை எதையாவது அடுத்து போய் விசாரிக்கிறாங்களா? விசாரிக்கல, ஒரு பக்கம் கேட்டதோடைய அப்படியே முடிவு செய்யறாங்களே, இவ்வளவு பயங்கரமான குஃப்ருல கொண்டு போய் அவங்கள விட்டு. இந்த மாதிரி மக்களை பார்த்துதான் அல்லாஹ் சொல்றான், குல் ஹல் உனபிஉக்கும் பில் அக்ஸரீன அஅமாலா அல்லதீன வல்ல ஸஅயுஹும் ஃபில் ஹயாத்தி துன்யா வஹும் யஹ்சபூன அன்னஹும் யுஹ்சினூன சுன்ஆ. நபியே, வழிகட்டவர்கள், அமல்களிலே நஷ்டமடைந்தவர்கள் யார் என்று உங்களுக்கு நான் சொல்லட்டுமா? அவர்கள் இந்த உலகத்திலே தாங்கள் நல்லது செய்கிறோம் என்று எண்ணுகிறார்கள், ஆனால் அவர்களுமோ வழிகட்டவர்கள். புரியுதா இல்லையா? அல்லாஹ் பாதுகாக்கணும். ஆகவேதான் இமாம் அவர்கள் இந்த இடத்துல ரொம்ப தெளிவா நமக்கு சொல்றாங்க, வ இமாமுல் அத்கியா, நீ என்னத்தான் தலைகீழ நின்னு கிழிச்சாலும் சரி, நீ என்னத்தான் அறிவு பேசினாலும் சரி, ஞானம் பேசினாலும் சரி, அல்லது இபாதத்துல உச்சத்தை அடைய போறேன்னு போனாலும் சரி, புரியுதா இல்லையா? எல்லா வகையிலையும் நாங்க கண்டுபிடிச்சோம் பாருங்க, நாங்க பேசுறோம் பாருங்க, நாங்க சொல்றோம் பாருங்க விளக்கம், அப்படி போற கூட்டமா இருந்தாலும் சரி, நாங்க செய்யறோம் பாருங்க இபாதத்து, எங்க தக்குவாவை பாருங்க, எங்க இபாதத்தை பாருங்க, எங்க பேணுதலை பாருங்க, எங்க ஷேக்க பாருங்க, எங்க இமாம பாருங்க, எங்க தரிகாவை பாருங்க, எங்க பீரை பாருங்க, இப்படி போற கூட்டமா இருந்தாலும் சரி. இமாம் அழகா சொன்னாங்க, யாரா இருந்தாலும் சரி, நீங்கள் அல்லாஹ்விடத்தில் தக்குவா உள்ளவர்களாக ஆக வேண்டும் என்றால் உங்களுக்கு வழிகாட்டியாக நீங்க ரசூலுல்லாவை மட்டும்தான் வச்சாங்க. இமாம் புரியுதா இல்லையா? சரி, இப்ப நாம் உங்களுக்கு சொன்னோம், அல்லாஹு தாலா கீழ்படியுங்கள் என்று சொல்லும் பொழுது கீழ்படியுங்கள் என்ற வார்த்தை ஒன்றாக இருக்கும், கட்டளை ஒன்றாக இருக்கும், ரெண்டு பேரையும் சேர்த்தே சொல்லுவோம், அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும். இன்னும் பல நூறு இடங்கள்ல அல்லாஹு தாலா பிரிச்சும் சொல்லுவான், எப்படி, அல்லாஹுவிற்கு கீழ்படியுங்கள், இன்னும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு கீழ்படியுங்கள். புரியுதா? ரெண்டு மாதிரியுமே குர்ஆன்ல பயன்படுத்தப்பட்டிருக்கு. புரியுதா? எப்படி, அல்லாஹ் சொல்லிவிட்டான் என்று சொன்னா அவ்வளவுதான், அது தூதர் சொன்னதுதான். குர்ஆனுடைய வசனமாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லாலசனம் ஒன்றை ஓதி காட்டிவிட்டால் உடனே நீங்க அதை அமல் செய்திடணும். புரியுதுங்களா? அதே போல தூதர் ஒரு ஹதீஸ சொல்லிட்டா அது திரும்ப குர்ஆன்ல இறக்கப்படுமா, குர்ஆன்ல திரும்பி அது சொல்லப்படுமான்னு தேடக்கூடும். குர்ஆன்ல சொல்லப்பட்டுட்டா அது எப்படி ஹதீஸ்ல இருக்கான்னு தேடக்கூடாதோ, அதே போல ஹதீஸ்ல சொல்லிட்டா அது குர்ஆன்லயும் இருக்குதா, குர்ஆன்லயும் இருந்தா தான் நாங்க ஏத்துப்போம் என்பதாக தேடக்கூடாது. சில பேரிடத்துல குறிப்பா ஹராமான விஷயங்களை பத்தி சொல்ல போனா குர்ஆன்ல இருக்கா ஹராம்னு அப்படின்னு கேட்பாங்க, இது ஹராமு இதை செய்யாதீங்கன்னு சொன்னா குர்ஆன்ல இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. என்னமோ ஒரு குர்ஆன்ல உள்ள ஒவ்வொரு எழுத்தையும் ஆயத்தையும் நம்பி அப்படியே அச்சசலா அமல் செய்யற மாதிரி கேட்பாங்க. என்ன அர்த்தம்? இவர்கள் ஹதீஸ நம்பவில்லை என்று அர்த்தம். யார் இப்படி ஒரு ஹதீஸை நீங்கள் அவர்களுக்கு சொல்லும் பொழுது இது குர்ஆன்ல இருக்கா, குர்ஆன்ல இப்படி ஏதாவது இருக்கா என்று கேட்டார்கள் என்றால் அதுக்கு என்ன அர்த்தம்? அவர்கள் ஹதீஸை மறுக்கிறார்கள் என்று அர்த்தம். இதுதான் நம்முடைய முன்னோர்கள் தாபிஈன்கள் இமாம்கள் சொன்ன வார்த்தை என்ன, எவன் ஒருவன் அவனுக்கு முன்னால் ரசூலுல்லாவுடைய ஹதீஸ் சொல்லப்படும் போது எங்களுக்கு குர்ஆனுடைய வசனத்தை கொடுங்கள் என்று சொல்கிறானோ அவன் ஹதீஸை மறுக்கக்கூடியவன், ரசூலை மறுக்கக்கூடியவன். சரி, இரண்டாவது, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், தூதருக்கு கட்டுப்படுங்கள். அப்படி சொல்லக்கூடிய வசனங்களில் உள்ள கருத்து என்ன? நீங்கள் கட்டுப்படக்கூடிய விஷயத்துல அல்லாஹுவிற்கு முழுமையாக கட்டுப்படணும், அதுல முஸ்லிம்களுக்கு சந்தேகம் இல்லை. அதே போலதான் அல்லாஹுடைய தூதருக்கும் முழுமையாக கட்டுப்படணும். இத்தாஅத்துன் காமிலத்துன் கைரு முகையதத்தின், நிபந்தனை இல்லாமல் கட்டுப்படணும். இப்ப இந்த வசன சூரா ஆலு இம்ரானுடைய 31வது வசனம் இருக்கு, நீங்கள் அல்லாஹுவை நேசிப்பவர்களாக இருந்தால் நபியை பின்பற்றுங்கள், என்னை பின்பற்றுங்கள். அல்லாஹ் சொல்றான், யாரை பார்த்து சொல்ல, யாரை சுட்டிக்காட்டி சொல்ல சொல்றான், நபியை சொல்ல சொல்றான், அவர்களை சுட்டிக்காட்டி. இங்கே எங்கேயாவது ரப்புல் ஆலமீன் நிபந்தனை இடுகின்றானா? இப்போ குரானை நாங்கள் பின்பற்றுகிறோம், குரான் ஹதீஸை நாங்கள் பின்பற்றுகிறோம், குரானுக்கு நாங்கள் முக்கியத்துவம் தர்றோம், குரானை நாங்கள் பாதுகாக்கணும், குரானுக்கு எது முரண்பட்டாலும் நாங்கள் தூக்கி எறிஞ்சிருவோம்னு பேசக்கூடியவங்க, அவர்கள் உண்மையில் பார்த்தால் குரானை தூக்கி எறிந்து விட்டார்கள். எப்போது அவர்கள் நபியை பின்பற்றுவதற்கு, நல்ல கவனிங்க, நபியை பின்பற்றுவதற்கு நிபந்தனை இட்டார்களோ, நபியை பின்பற்றுவதற்கு நிபந்தனையை எப்போது போட்டார்களோ அவர்கள் குரானையை நிராகரித்து விட்டார்கள். ஏன்? குரான்ல நீங்க பார்த்தீர்கள் என்றால் எல்லா வசனங்களையும் நிபந்தனை இல்லாமல் தான் நபியை அல்லாஹ் பின்பற்ற சொல்றான். நபி சொல்வது குரானுக்கு உட்பட்டிருந்தால் பின்பற்றுங்கள், நபி சொல்வது குரானுக்கு முரண்படாமல் இருந்தால் பின்பற்றுங்கள், நபி சொல்வது அறிவியலுக்கு முரண்படாமல் இருந்தால் பின்பற்றுங்கள், நபி சொல்வது அறிவுக்கு முரண்படாமல் இருந்தால் பின்பற்றுங்கள், நபி சொல்வது எல்லோரும் சொல்லக்கூடிய லாஜிக் தத்துவத்துக்கு முரண்படாமல் இருந்தால் பின்பற்றுங்கள். இப்படி எங்கேயாவது குரான் ஆயத்து காட்டுங்க. இருக்கிற அத்தனை நூற்றுக்கணக்கான வசனங்களும் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்க, நபிக்கு கட்டுப்படுங்க, நபியை பின்பற்றுங்கள், நபியை பின்பற்றுங்கள், நபியை பின்பற்றுங்கள் என்று நிபந்தனை இல்லாமல் தாங்க இருக்கு. புரியுதா இல்லையா? அப்ப நபியை பின்பற்றுவதில் அல்லாஹ் நிபந்தனையை வைக்காத போது மனிதர்களாகிய உங்களுக்கு எனக்கு என்ன அதிகாரம் இருக்கு? நாங்க கண்டிப்பா நபியை பின்பற்றுவோம், ஆனா நபி சொல்றது குரானுக்கு முரண்படவில்லை என்றால், இப்படி சொல்றதுக்கோ நபி சொல்லக்கூடிய ஹதீஸு அறிவியலுக்கு முரண்படவில்லை என்றால் என்று நிபந்தனை இடுவதற்கு உங்களுக்கு எனக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தா? அல்லாஹ் சொல்லியிருக்கிறான் அப்படி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் வாழும்பொழுது ஹதீஸ்லாம் நம்பகத்தன்மையாக இருக்கும், ரசூல்லா மரணத்துக்கு பிறகு பல ஹதீஸில் குழப்பங்கள் ஏற்பட்டுடும். எனவே நீங்க இதை உரைகல்லா வைத்துக் கொள்ளுங்க, எந்த ஒரு ஹதீஸ் வந்தாலும் சரி அதை குரானோடு ஒப்பிட்டு பாருங்க, அதை உங்களுடைய அறிவியலோடு ஒப்பிட்டு பாருங்க, உங்களுடைய சயின்ஸில் கொண்டு போய் வச்சு பாருங்க, அதுக்கு ஒத்து வரக்கூடியதெல்லாம் உண்மையான ஹதீஸ், அதுக்கு எதெல்லாம் ஒத்து வரலையோ அதெல்லாம் பொய்யான ஹதீஸ், இப்படி ஏதாவது ஒரு ஆயத்தை காட்டுங்க. ஆயத்தில் என்ன இருக்கு? இதா ஜாஅக்கும் ஃபாஸிகும் பினபயின் ஃபத்தபையனு, பாவிகள் செய்தி சொன்னால் நம்பாதீர்கள் இருக்கு, அது தெளிவுபடுத்திங்க இருக்கு, உண்மையாளர்கள் செய்தி சொன்னா நம்புங்கள் இருக்கு. இன்னைக்கு காலம் எப்படி அல்லாஹ் பாதுகாக்கணும், முஸ்லிம்களுடைய நிலைமை எப்படி போயிருச்சுன்னு சொன்னா, பாவிகள் சொல்றத, பெரும்பாவம் செய்த பெரும்பாவத்தில் இருக்கக்கூடிய பாவிகள் சொல்றத மார்க்கமா ஏத்துக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய கிருபையில பாவத்திலிருந்து தூரமாக பரிசுத்தமாக வாழ்ந்த சஹாபாக்களும் தாபியின்களும் இமாம்களும் சொன்னதை மார்க்கமா ஏத்துக்க மறுக்கிறாங்க. எப்படி இருக்கு பாத்தீங்களா? விளையாட்டு கேளிக்கையா இல்ல? நான் சொல்றது புரியுதா இல்லையா உங்களுக்கு? அதாவது யார் ஒருவரிடமிருந்து ஹதீஸை எடுப்பார்கள் என்றால், யார் ஒருவர் பெரும்பாவம் செய்பவர் என்றோ அல்லது வாழ்க்கையில பொய் பேசக்கூடியவர் என்றோ, புரியுதா, மக்களுக்கு மத்தியில சொல்லப்படாதோ, யாருடைய வாழ்க்கை இபாதத்தோடும் உண்மையோடும் நேர்மையோடும் இருக்கிறதோ அப்படிப்பட்ட ஒருத்தரையும், அதே போல ஞாபக சக்தியிலையும் தெளிவா யார் இருக்கிறாரோ அவருடைய வாழ்க்கையில ஒரு சுன்னத்தான விஷயத்துல கூட மார்க்கத்துக்கு மாற்றம் செய்யாம இருக்கிறாரோ, எப்படி ஃபர்ஸ் இல்ல ஒரு சுன்னத்து முஸ்தஹப்புல கூட மார்க்கத்துக்கு மாற்றம் செய்யாம இருக்கிறாரோ, அவர் மூலமாகத்தான் ஹதீசுகள் வருது. புரியுதுங்களா? அவங்களையெல்லாம் நம்ம சந்தேகிக்கணுமா? அவங்கள் மேல எல்லாம் நம்ம வந்து நம்பிக்கை வைக்க கூடாதா? யார் மேல நம்பிக்கை வைக்கணுமா? தொழுகவே தொழுகாத காஃபிர்கள் யாரு? மேடையில ஏறி பயான் பண்ணுவாங்க ஆனா தொழுக மாட்டாங்க, சுன்னத்தை பத்தி பேசவே முடியாது, எல்லா விதமான பெரும்பாவங்களையும் சம்பந்தப்பட்டவங்களா இருப்பாங்க, அவங்கள நம்பிக்கை வச்சு அவங்களுடைய அவங்க சொல்றதை மார்க்கமா ஏற்றுக்கொள்ளணுமா? எப்படி உம்மத்து கெட்டுக்கு போயிருக்கு பாருங்க. புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? இப்ப பாருங்க, அல்லாஹு தஆலா குல் இன்குன்தும் துஹிப்பூனல்லாஹ் ஃபத்தபிஊனி. திரும்ப அந்த விஷயத்துக்கு வரும், நபியை பின்பற்றுங்கள், அல்லாஹ் உங்களை நேசிப்பான், அல்லாஹ் உங்களை மன்னிப்பான். அல்லாஹ்வுடைய நேசமும் அல்லாஹ்வுடைய மன்னிப்பும் கிடைத்தால்தான் உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும், அல்லாஹ்வுடைய தக்குவா கிடைக்கும், தக்குவாவுடைய சொர்க்கம் கிடைக்கும். இப்ப இந்த இடத்துல நபியை பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் சொல்லும் பொழுது எந்த நிபந்தனையுமே போடல. அப்ப முழுமையான பின்பற்றுதல் என்பது யாருக்கு மட்டும் சொந்தமானது? ரசூலுல்லாஹ்க்கு மட்டும் சொந்தமானது. அந்த பின்பற்றுதலை நம்ம யாருக்கு மட்டும் கொடுக்கணும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மட்டும். அவர்களுக்கு பிறகு ஈவன் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களாக இருந்தாலும் கூட, உமர் அவர்களாக இருந்தாலும் கூட, நன்மையான விஷயங்களில் மட்டும்தான் நாம் அவர்களை பின்பற்றுவோம். புரியுதா இல்லையா? இப்ப பாருங்க, சூரா அத்தௌபா 9வது அத்தியாயத்தில் 100வது வசனம், وَالسَّابِقُونَ الْأَوَّلُونَ مِنَ الْمُهَاجِرِينَ وَالْأَنْصَارِ وَالَّذِينَ اتَّبَعُوهُمْ بِإِحْسَانٍ. முந்தியவர்கள், முதலாம் அவர்கள், முஹாஜிர்கள், அன்சாரிகள், இன்னும் நன்மையில் அவர்களை பின்பற்றக்கூடியவர்கள். அல்லாஹ் இவர்கள் அனைவரையும் பொருந்தி கொண்டான், இவர்களும் அல்லாஹுவை பொருந்தி கொண்டார்கள், இவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறான். இந்த வசனத்தில் முந்தியவர்கள், முதலாம் அவர்கள், முஹாஜிர்கள், அன்சாரிகள். அடுத்து அல்லாஹ் நம்மை சொல்லும் பொழுது எப்படி சொல்கிறான்? நன்மையில் இவர்களை பின்பற்றியவர்கள். அப்ப சஹாபாக்கள் புறத்திலிருந்து மார்க்கம் என்று நமக்கு எது வருகிறதோ அதுலதான் நாம் அவர்களை பின்பற்றணும். புரியுதா இல்லையா? அவர்களும் மனிதர்கள் என்ற அடிப்படையில் அவர்களிடத்தில் ஏற்பட்ட சண்டை சச்சரவுகளோ அல்லது அவர்களிடத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய தவறுகள் இருக்குமே ஆனால் அந்த தவறுகளில் நாம் அவர்களை பின்பற்றக்கூடாது. புரியுதா? இதுதான் நம்முடைய சலஃப் மன்ஹஜ் என்பது. சலஃபின் மன்ஹஜ் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? அஹ்லு சுன்னா வல் ஜமாஆவுடைய வழிமுறை என்று சொன்னால் இதுதான். நாம் முழுமையாக பின்பற்றுவதற்கு தகுதியானவராக யாரை ஏற்றுக்கொள்கிறோம்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மட்டும்தான். புரியுதா இல்லையா? சஹாபாக்களை நாம் ஏற்றுக்கொள்கிறோம் மார்க்க விஷயங்களில், நன்மையான விஷயங்களில். அவர்கள் புறத்திலிருந்து ஏதாவது தவறுகளோ அல்லது மனிதர்கள் என்ற அடிப்படையில் அவர்களுக்கு மத்தியில் நடந்த சண்டை சச்சரவுகள்ல நாம் அவர்களை பின்பற்றுவதில்லை. புரியுதா? யாரெல்லாம் சஹாபாக்களை விமர்சனம் செய்யறாங்களோ, சஹாபாக்களை அறவே பின்பற்றக்கூடாது, சஹாபாக்களை பின்பற்றுவது இன்னும் ஒரு தக்லீது என்பதாக சொல்லி விமர்சனம் பண்றாங்களோ, அவர்களுடைய விசித்திரமான குணம் என்னவென்றால், நல்லா புரிஞ்சுக்க நான் சொல்றத, அவங்களுடைய விசித்திரமான அதாவது விளையாட்டுத்தனமான நகைப்புக்குரிய குணம் என்னவென்று சொன்னா, நல்ல விஷயங்களெல்லாம் சஹாபாக்களை ஏத்துக்க மாட்டாங்க. எப்படி? தக்வாவுடைய விஷயங்கள், நல்ல விஷயங்கள், இபாதத்து, ஈமான் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சஹாபாக்களுடைய கருத்தை சொல்ல மாட்டாங்க, கருத்தை எடுத்துக்கவும் மாட்டாங்க, பேசவும் மாட்டாங்க. அவங்களுக்குள்ளார சண்டை வந்து ஒருத்தர் ஒருத்தரை வெட்டிக்கும் போது, குத்திக்கும் போது, சண்டை போட்டுக்கும் போது அப்ப என்ன சொல்லுவாங்க? ஏன் சஹாபாக்களே சண்டை போடலையாம்பாங்க. இப்படி சஹாபாக்களே சண்டை போட்டுக்கிறாங்க. அலியும் உஸ்மான சண்டை போடலையா, ஆயிஷாவும் அலியும் சண்டை போடலையா அப்படின்னு சொல்லிட்டு எங்க ஆதாரம் எடுப்பாங்க? செய்யற தப்புக்கு ஆதாரம் எடுப்பாங்க. இப்ப எவ்வளவு கிறுக்குத்தனமான காரியம் பாருங்க. நம்ம சொல்றோம் நன்மையில் அவங்களை ஆதாரமா எடுங்கிறோம், எடுக்கக்கூடாதா? செய்யற பாவத்துக்கு தப்புக்கும் ஆதாரமா தேடுறாங்க. புரியுதா இல்லையா? இதுதான் வந்து நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. யாரெல்லாம் இந்த அஹ்லு சுன்னா வல் ஜமாஆவுடைய நேரான இந்த பாதையிலிருந்து விலகி போறாங்களோ, கண்டிப்பா அவர்களுடைய சொல்லில் செயலில் நீங்கள் இன்றோ அல்லது நாளையோ முரண்பாடுகளை பார்த்தே தீர்வீர்கள். நமக்கு பாதுகாப்பான வழி அல்லாஹு தஆலா இந்த இஸ்லாமில் கொடுத்தது அஹ்லு சுன்னா வல் ஜமாஆ. குர்ஆன் சுன்னாவுடைய வழிமுறையும் சஹாபாக்களுடைய வழிமுறை. இந்த விட்டு யாரு வெளியே போனாலும், எந்த காலத்தில் வெளியே போனாலும், எவ்வளவு பெரிய அறிவாளியா இருந்து வெளியே போனாலும் சரி, என்னுடைய அறிவு ரொம்ப மிகச்சிருச்சு, நான் கரைச்சி குடிச்சிட்டேன், எனக்கு கடல் மாதிரி அறிவு, இனிமே நான் எந்த சஹாபியுடைய ஹதீஸையும் விளக்கத்தையும் பார்க்க வேண்டிய அவசியமே எனக்கு இல்லைன்னு சொல்லிட்டு போனான்னா, அடுத்த நிமிஷமே அடி முட்டாளாயிடுவான், சரக்கே மண்டையில் இல்லாத அளவுக்கு ஆகிப்போயிடுவான், அல்ல அந்த மாதிரி ஆக்கிடுவான். புரியுதா இல்லையா? சரி, அடுத்தது கவனிங்க. இமாமுல் அத்கியா, இமாம் அதாவது சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னாடி அவ்வளவு விளக்கம் இருக்கு. ஏன் இந்த இடத்துல ரசூலுல்லாவை பற்றி சொல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய அடிமை, நபி, ரசூலு, காத்தமுல் அம்பியா முடிச்சிருக்கலாம்ல, என்னமோ நபியை புகழ்ற மௌலூது பாட்டுன்னு நினைச்சுக்காதீங்க. இத விளங்குச்சா இல்லையா? நம்ம என்ன படிச்சுட்டு இருக்கிறோம்? அக்கீதாவை படிச்சுட்டு இருக்கிறோம். தக்வா உள்ளவர்களுக்கெல்லாம் இமாம் யாரு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நமக்கு ஒரே இமாம் தாங்க. நமக்கு யாரு? அஹ்லு சுன்னா வல் ஜமாவுக்கு ஒரே இமாம் தான். புரியுதா? இயக்கவாதிகளுக்கு வேண்டுமானா அவரவர்களுடைய இயக்கத்துக்கு ஒரு ஒரு இமாம் இருக்கலாம். அது ஒரு இமாமா இருக்கலாம், அல்லது வந்து பல பேர் சேர்ந்து ஒரு இமாமா இருக்கலாம். நம்மை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரே இமாம் தான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன, இமாம் அபு ஹனிஃபான்னு சொல்லுவோம், ஷாஃபின்னு சொல்லுவோம், அல்லது அபுபக்கர்னு சொல்லுவோம், உமர்னு சொல்லுவோம், உஸ்மான் சொல்லுவோம். ஆனா ஹதீஸ் என்று முன்னாடி வந்துட்டா எல்லாரையும் தூக்கி ஓர வச்சிடும். ஹதீஸ் என்று ஒன்று தெளிவாக முன்னாடி வந்துட்டா என்ன செய்வோம்? எல்லாரையும் தூக்கி ஓர வச்சிருவோம். நம்ம என்ன செய்ய மாட்டோம்? ஹதீஸ ஓர வச்சுட்டு இவர்களுடைய கூற்றுக்கு வக்காலத்து வாங்க மாட்டோம். யாருடைய கூற்றுக்கு மட்டும் வக்காலத்து வாங்குவோம்? ரசூலுடைய கூற்றுக்கு மட்டும்தான் வக்காலத்து வாங்குவோம். புரிஞ்சா இல்லையா? இதுதான் நம்முடைய தெளிவான நிலைப்பாடு. யாரெல்லாம் இந்த அஹ்லு சுன்னாவை விட்டு வெளியே போனாங்களோ, வெறும் நாங்க குர்ஆன் ஹதீஸ் சஹாபாக்கெல்லாம் எங்களுக்கு தேவை கிடையாது, நாங்க கிளீனா இருக்கோம், நாங்க தெளிவா இருக்கோம், புரியறோம்னு சொல்றாங்களோ, அவங்க சொல்றது பொய். ஏன் பொய் அப்படின்னு சொன்னா, நீங்கன்னா அவங்களை டெஸ்ட் பண்ணி பாருங்க. அவர்களுடைய அந்த இயக்கத்தை உருவாக்கியவர் ஹதீஸுக்கு கொடுக்கிற விளக்கத்தை தவிர வேற எதையும் அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. அவர் ஹதீஸை ஏத்துக்க சொன்னா ஏத்துப்பாங்க, மறுக்க சொன்னா மறுத்துருவாங்க. அவர் ஹதீஸுக்கு எதை விளக்கம் சொல்றாரோ அதுதான் விளக்கம். உதாரணத்துக்கு ஒன்று சொல்லி காட்டுறேன் பாருங்க. இப்ப கொஞ்சம் அதாவது மாறி இருக்குது. முன்னாடிலாம் பெரும்பாலும் இந்த வரட்டு தௌஹீத்னு பேசுறாங்கல்ல குர்ஆன் ஹதீஸ்னு, இவர்கள் யாரும் பள்ளிவாசலுக்கு தொழுக வர மாட்டாங்க. அப்படி வந்தா கூட ஜமாத்துகளை பேணவும் மாட்டாங்க. குறிப்பா சுபு துளிக்கு ஆளே இருக்க மாட்டான். சுபு ஜமாத்துக்கு ஆளே இருக்க மாட்டாங்க. இப்ப அந்த மாதிரி ஒரு பத்து பேர்கிட்ட, என்னப்பா ஹதீஸ்ல இப்படி வந்திருக்குது, சுபு துளிக்கு வராதவர் முனாஃபிக்குன்னு, இஷா துளிக்கு வராதவர் முனாஃபிக்குன்னு வந்திருக்குது. புரியுதா உங்களுக்கு? சுபு துளிகையும் இஷா துளிகையும் ஒரு மூமின் தான் பேணுவார், அதை விட்டு ஒரு முனாஃபிக்கை தவிர வேறு யாரும் பின்தங்க மாட்டாருன்னு ஹதீஸ் இருந்தா இருக்குப்பா, புகாரி முஸ்லீம்ல எப்படி ஹதீஸ் இருக்குப்பா அப்படின்னு காட்டோன்னு, அப்படியா ஹதீஸா இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு, நான் அதுக்கு என்ன அர்த்தம் இப்படி மேல கீழே எல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க, இதுக்கு அண்ணன் என்ன விளக்கம் சொல்றாருன்னு பார்ப்போம். என்ன என்ன? அவங்க தலைவரே ஜமாத்துக்கு வர்றதில்ல, அவங்க தலைவரே வாழ்நாளில் எந்த பள்ளியிலையும் அவங்க பள்ளியில கூட ஜமாத் உலகிக்கு வர்றதில்ல. புரியுதா இல்லையா? அப்ப இந்த ஹதீஸ் படி என்ன ஆயிடுது? அவங்க எல்லாம் முனாஃபிக்குன்னு ஆயிடுது. இப்ப தங்களை முனாஃபிக்குன்னு ஒத்துக்கிறதுக்கு அவங்க தயாரா? சஹாபாக்கள் தங்களுடைய உள்ளத்துல நிஃபாக்கு வந்துருமோன்னு பயந்தான. யாரு? யாரை அல்லாஹ் உண்மையான மூமின்கள் என்று சொன்னானோ அவர்கள் தங்களது உள்ளத்திலே நயவஞ்சகம் வந்து விடுமோ என்று பயந்தாங்க. இதோ உங்களுக்கு முன்னாடி புகாரி இருக்குது, ஈமானுடைய பாடம் எடுத்து திருப்பி படிச்சு பாருங்க. அப்துல்லாஹி இப்னு அபி முலைகா என்ற தாபிஈ சொல்கிறார்கள், நான் 30 நபி தோழர்களிடத்திலே கல்வி படித்தேன். எத்தனை பேர்கிட்ட? அது சும்மா ஆளு கிடையாது, எல்லாம் பெரிய பெரிய சஹாபாக்கள். 30 சஹாபாக்களிடத்திலே கல்வி படித்தேன். அவர்களில் ஒவ்வொருவரும் தனது ஈமானை குறித்து பயந்து கொண்டிருந்தார், ஈமானிலே நயவஞ்சகம் கலந்து விடுமோ என்று. இப்படி எந்த சஹாபாக்கள் ஈமானில் பாதுகாக்கப்பட்டவர்கள் என்று அல்லாஹ் சொன்னானோ அவர்கள் ஈமான் விஷயத்துல பயப்படுறாங்க. இவர்கள் சொல்றாங்க, ஈமான்ல எங்களை மாதிரி உலகத்தில் யாருமே கிடையாது. கலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்துக்கு பிறகு அடிக்கடி ஹுதைஃபாவை சந்திச்சு கேட்பாங்க, ஹுதைஃபா என்னது விஷயத்தில் நீ என்ன கருதுகிறாய், என் விஷயத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் உனக்கு ஏதாவது சொல்லி இருக்கிறார்களா என்று. புரியுதா உங்களுக்கு? அப்ப யார் உண்மையான முமின்களாக இருக்கிறார்களோ அவர்கள் ஈமானை பற்றி பயப்படுவார்கள், யார் முனாஃபிக்குகளாக இருக்கிறார்களோ அவர்கள் தங்களது ஈமானை கொண்டு பெருமை அடிப்பார்கள். இதான் வித்தியாசம். إذا جاءك المنافقون قالوا نشهد إنك لرسول الله والله يعلم إنك لرسوله والله يشهد إن المنافقين لكاذبون اتخذوا أيمانهم جنة فصدوا عن سبيل الله إنهم ساء ما كانوا يعملون إيمان இருக்குதா உங்களுக்கு? அடையாளம் என்ன? உங்களை பத்தி பெருமை பேச மாட்டீங்க. நான் அழிஞ்சு போயிடுவேனோ, நான் நாசமா போயிடுவேனோ, எனது ஈமான் பறி போயிடுமோ, யாரெல்லாம் என்ன பாதுகாத்துக்கன்னு பயப்படுவீங்க. உங்களை தவிர எல்லாரையும் என்னை விட சிறந்தவர்கள் பார்ப்பீங்க. ஈமான் இல்லை, நயவஞ்சகம் உள்ளத்துல குடிகொண்டிருக்கிறது என்பதற்கு அடையாளம் என்ன? உங்களை உயர்வா பேசி மற்றவர்களை மட்டம் தட்டுவீங்க, மற்றவர்களை தாழ்த்துவீங்க, மற்றவர்களுடைய ஈமானை பத்தி நீங்க விமர்சனம் பண்ணுவீங்க, மற்றவர்களுடைய ஈமானை பற்றி அவர்கள்லாம் வழிகட்டு போயிட்டார்னு சொல்லுவீங்க. புரியுதா இல்லையா? ரொம்ப பயப்பட வேண்டிய விஷயம். சையதுல் முர்சலீன். சரி, அடுத்ததாக இமாம் தஹாவி ரஹிமஹுல்லா அவர்கள் நம்ம ரசூலுல்லாவுடைய சிறப்பு பத்தி சொல்றாங்க. நல்ல கவனிங்க. ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி குர்ஆன்ல என்னென்ன விஷயங்கள் வந்திருக்கோ, குர்ஆன்ல என்னென்ன விஷயங்கள் வந்திருக்கின்றதோ அவை அனைத்தையும் நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். அதுபோன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை பற்றி என்னென்ன விஷயங்களை சொன்னார்களோ அந்த விஷயங்களையும் நம்ம நம்பிக்கை கொள்ளணும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை பற்றி என்ன சொன்னார்களோ அதையும் நம்ம நம்பிக்கை கொள்ளணும். அதே போல அவர்கள் அவர்களை பற்றி என்ன சொன்னார்களோ அதையும் நம்ம நம்பிக்கை கொள்ளணும். இப்ப பாருங்க, நம்முடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் பாதுகாக்கணும், அவர்கள் தற்பெருமையிலிருந்து பாதுகாக்கப்பட்டவர்கள். அவர்கள் அகந்தை, தற்பெருமை, கிபிரு, நான் தான் என்ற அந்த அனானியத்து, புரியுதா, இந்த மாதிரியான தீய குணங்களிலிருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதுகாக்கப்பட்டவர்கள். நமக்கு நம்முடைய சிறப்பை பற்றி நான் யாரு, நான் எப்பேற்பட்டவன் தெரியுமா அப்படின்னு பெருமை பேசுறதுக்கு நமக்கு அனுமதி இருக்கா? அனுமதி இல்லை. நமக்கு என்ன, நம்ம பயந்துகிட்டே இருக்கணும். யா அல்லாஹ், யா முக்கல்லிபல் குலூப், சபித் கல்பி அலா தீனிக், உள்ளங்களை புரட்டக்கூடியவனே எனது உள்ளத்தை உனது மார்க்கத்திலே உறுதிப்படுத்தி வை. ரப்பனா லா துஸ்ஜிக் குலூபனா பஅதா இத் ஹதைதனா. யா அல்லாஹ், நீ எங்களுக்கு நேர்வழி காட்டியதற்கு பிறகு எங்களது உள்ளங்களிலே கோணலை ஏற்படுத்தாதே. இந்த மாதிரி நம்ம அல்லாஹ்விடத்துல பயந்துகிட்டே இருக்கணும். யா அல்லாஹ், என் ஈமான்ல தடுமாற்றம் ஏற்படாமல் என்னை பார்த்துக்கு பாதுகாத்துக்கொள். யா அல்லாஹ், என்னுடைய ஈமான்ல சந்தேகம் ஏற்படாம பாதுகாத்துக்கொள், எனக்கு நல்ல முடிவை கொடு. இப்படியாக ரொம்ப 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 பயந்துகிட்டே இருக்கணும். புரியுதா இல்லையா? அல்லாஹுடைய தண்டனையை பற்றி பயந்துகிட்டே இருக்கணும். குர்ஆன்ல அல்லாஹு தஆலா மூமின்களை பற்றி சொல்லும் பொழுது அவர்கள் பயமுடையவர்களாக இருப்பார்கள். அல்லாஹ் சொல்றான், இன்னஹும் கானு يتنازعون كأسا لا لغو فيها ولا تأثيم ويطوف عليهم غلمان لهم كأنهم لؤلؤ مكنون وأقبل بعضهم على بعض يتساءلون قالوا إنا كنا قبل في أهلنا مشفقين. நாங்கள் எங்களது குடும்பத்தில் இருந்தபோது பயந்து கொண்டிருந்தோம், எங்களுடைய அமல் ஏற்றுக்கொள்ளப்படுமா படாதா, நாங்கள் செய்யக்கூடிய செயல் சரிதானா இல்லையா, எங்களுடைய முடிவு எப்படி ஆகும் என்று நாங்கள் பயந்து கொண்டிருந்தோம். நாங்கள் சொர்க்கவாசிகளா அல்லது நரகவாசிகளாக ஆகிவிடுவோமா என்று பயந்து கொண்டிருந்தோம். ஃபமன் அல்லாஹு அலைனா வவக்கான அதாபசம். அல்லாஹ் அவனுடைய அருளால் எங்களை இந்த நரகத்திலிருந்து பாதுகாத்தார். நல்லவர்கள் எப்படி இருப்பார்கள்? பயந்து கொண்டே இருப்பார்கள். யாருக்கு அல்லாஹ் சொர்க்கத்துடைய நசீப வைக்கலையோ அவர்கள்தான் திமிரும் பெருமையும் பேசிக் கொண்டிருப்பார்கள். குர்ஆன்ல நீங்க எடுத்துக்கொள்ளுங்க, இப்ப போதுன இந்த சூரா தூருடைய வசனமா இருக்கட்டும், அதே போல சூரா அல் மஆரிஜ்ல وفي اموالهم حق للسائل والمحروم وفي اموالهم حق معلوم للسائل والمحروم والذين يصدقون بيوم الدين والذين هم من عذاب ربهم முஷ்ஃபிகூன். தங்களுடைய ரப்புடைய அதாபை அவர்கள் பயந்து கொண்டே இருப்பார்கள். புரியுதா? அல்லாஹு தஆலா நம்மை சோதித்து விடுவானோ, அல்லாஹ்வுடைய சூழ்ச்சியில் நான் சிக்கி விடுவேனோ என்ற பயம் ஈமானுடைய அடையாளங்கள். யாரு அல்லாஹ்வுடைய சூழ்ச்சியிலிருந்து அச்சமற்று இருக்கிறார்களோ, எனக்கு ஒன்னாக நான் பெர்ஃபெக்ட், என்னை யாரும் வழிகெடுக்க முடியாது, நான் தப்பே பண்ண மாட்டேன், நான் சொல்றதெல்லாம் சரி, இந்த திமிருல யார் இருக்காங்களோ அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ் சருக வச்சிடும், அல்லாஹு தஆலா அவனுடைய தௌஃபீக எடுத்துரும். புரியுதா இல்லையா? இப்ப பாருங்க, திரும்ப விஷயத்துக்கு வருவோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருமையிலிருந்து பாதுகாக்கப்பட்டவர்கள். அவர்கள் தற்பெருமை அடிப்பதிலிருந்தும் தன்னை பற்றி மக்களுக்கு மத்தியில புகழ் பாடுவதிலிருந்தும் அவர்கள் பாதுகாக்கப்பட்டவர்கள். மனிதர்கள், சாதாரண அற்ப மனிதர்கள் வேண்டுமானால் இப்படி செய்யலாம். ஏன் இந்த விஷயத்தை உங்களுக்கு சொல்றேன் என்றா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை பற்றி நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க. புரியுதா? நீங்க பாருங்க, இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய விஷயத்துல, அதே போல சஹாபாக்களுடைய விஷயத்துல, யார் சலீமுஸ் சதர், அவர்களுடைய நெஞ்சம் அப்பழுக்கற்றதாக இருக்குமோ, பரிசுத்தமாக இருக்குமோ, அவர்கள் எல்லாம் அல்லாஹ் தன்னுடைய ரசூலை பற்றி சொல்லிய சிறப்புகளையும், அல்லாஹு தஆலா அந்த ரசூலுடைய தோழர்களை பற்றிய சிறப்புகளையும் பேசுவார்கள். அதுபோன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை பற்றியும் தனது தோழர்களை பற்றியும் கூறிய சிறப்புகளை பேசுவார்கள். யாருடைய உள்ளம் சலீமுஸ் சதர், அவர்களுடைய நெஞ்சங்கள் சுத்தமாக அழுக்குகளிலிருந்து, குரோதங்களிலிருந்து, பொறாமைகளிலிருந்து பாதுகாக்கப்பட்டதாக இருக்கிறதோ, அவர்களுடைய செயல் எப்படி இருக்கும்? அல்லாஹ் ரசூலை பற்றியும் ரசூலுடைய தோழர்களை பற்றியும் எங்கெல்லாம் சிறப்பிச்சு சொல்லியிருக்கிறானோ அதை பற்றி பேசுவார்கள். அதுபோல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை பற்றியும் தனது தோழர்களை பற்றியும் எங்கெல்லாம் சிறப்பித்து சொல்லியிருக்கிறார்களோ அதையெல்லாம் பேசுவார்கள். யாரு? உண்மையான சுத்தமான உள்ளம் உள்ளவர்கள். அழுக்கான உள்ளம் உள்ளவர்கள் தான் ரசூல்லாவிடத்தில் ஏதாவது குறை கண்டுபிடிக்கலாமா, சஹாபாக்கள் ஏதாவது குறை கண்டுபிடிக்கலாமா என்று தேடிக்கொண்டிருப்பார்கள். சரி, இப்ப நம்முடைய இந்த பாடத்தினுடைய இமாம் சொல்லக்கூடிய முக்கியமான கருத்துகள்ல இந்த கருத்துகள் எல்லாரும் இந்த கருத்துகள் எல்லாம் வந்தாலும் முக்கியமான அடிப்படை இமாம் என்ன சொல்ல வருகிறார்கள் என்றால், ரசூலுல்லாஹுடைய சிறப்புகளை நம்பிக்கை கொள்வதும் இதுவும் அஹ்லு சுன்னா வல் ஜமாஆவுடைய அகீதா கொள்கையில உள்ள ஒரு கொள்கை. புரியுதா இல்லையா? இப்ப ஈமானுடைய ஆறு அம்சங்கள் என்ன? அல்லாஹ்வை நம்புவது, வேதங்களை நம்புவது, வானவர்களை நம்புவது, அடுத்து என்ன? தூதர்களை நம்புவது. இங்க பாருங்க, இந்த தூதர்களை நம்புறதுல, தூதர்னு ஒருத்தர் வந்தாரு, அவர் சொன்னாரு, அவர் அல்லாஹுவை பற்றி சொன்ன விஷயங்களை மட்டும் ஒருத்தங்க நம்புறாங்க, ஏற்றுக்கொள்றாங்க, பேசுறாங்க. புரியுதா? அவங்களுடைய ஈமான் முழுமையடைஞ்சிருமானா? அடையாது. ஏன்? தூதர்களை நம்பிக்கை கொள்வது என்று அல்லாஹ் சொல்லி இருப்பதுல அந்த தூதர் சொன்ன எல்லாவற்றையுமே நம்பணும். அந்த தூதர் சொன்ன எப்படி அல்லாஹுவை பற்றி அந்த தூதர் சொன்னதை நம்ம ஈமான் கொள்ளணுமோ, அதே போலதான் அந்த தூதர் தன்னை பற்றியும் தனது தோழர்களை பற்றியும் சொன்னதையும் ஈமான் கொள்ளணும். பிரிச்சு பார்க்க கூடாது. நாங்க தூதர் அல்லாஹ்வை பற்றி சொன்னதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுப்போம், கண்டிப்பா முக்கியத்துவம் கொடுக்கணும். அல்லாஹ்வை பற்றி சொல்லப்பட்ட செய்திகளுக்கு கண்டிப்பா முக்கியத்துவம். இப்ப குர்ஆன்லயே பாருங்க, குல் ஹுவ அல்லாஹு அஹதுடைய சிறப்பும் தப்பத் யதா அபி லஹபினுடைய சிறப்பும் ஒன்னாயிடுமா சொல்லுங்க? ஆனா ரெண்டுமே அல்லாஹ்வுடைய கலாமா இல்லையா? ரெண்டுமே அல்லாஹ்வுடைய கலாம். இரண்டுமே அல்லாஹ்வுடைய கலாம் என்ற அடிப்படையில் இரண்டும் ஓதப்படக்கூடிய வசனங்கள், மனப்பாடம் செய்யப்பட வேண்டிய வசனங்கள், நம்பிக்கை கொள்ளப்பட வேண்டிய வசனங்கள், சூராக்கள். புரியுதா இல்லையா? இரண்டுமே நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய சூராக்கள். ஆனா அதே நேரத்தில் சூரத்துல் இஹ்லாசுடைய சிறப்பு தப்பத் யதா அபி லஹபுக்கு இருக்குமா? எந்த வசனங்களில் அல்லாஹு தஆலா தன்னுடைய சிறப்புகளை சொன்னானோ, அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் ஹுவல்லாஹு அல்லதீ லா இலாஹ இல்லா ஹுவ, அந்த வசனங்களும் ஃபிரௌனையும் சமூதையும் கெட்ட மக்களை பற்றி அல்லாஹ் சொல்லியிருக்கக்கூடிய வசனங்களும் சமமாயிடுமா? புரியுதா இல்லையா? அதே போலதான் ஹதீசுகள்ல அல்லாஹ்வை பற்றி சொல்லப்பட்ட ஹதீசுகளுக்கு அதனுடைய முக்கியத்துவம் தனியா இருக்கு. ஆனா அதே நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை பற்றியும் தங்களுடைய தோழர்களை பற்றியும் சொல்லி இருக்கக்கூடிய சிறப்புகளையும் நாம் படிக்க வேண்டும், ஈமான் கொள்ள வேண்டும், படிக்க வேண்டும், பரப்ப வேண்டும். புரியுதா இல்லையா? அதனாலதான் நீங்க ஹதீஸ் கிதாபுகளை எடுத்து பாருங்க, எல்லா ஹதீஸ் கிதாபுகள்லையுமே ஈமான பற்றி, தொழுகையை பற்றி, இபாதத்தை பற்றி, அப்புறம் கொடுக்கல் வாங்கல், திருமண வாழ்க்கை, இந்த சட்டங்கள் எல்லாம் இமாம் அவர்கள், எந்த இமாமா இருக்கட்டும், ஹதீஸ் கிதாபை கோர்வை செய்த அறிஞர்கள் யாராக இருக்கட்டும், ஹதீஸை பற்றி பேசக்கூடிய ஹதீஸ்களை அறிஞர்கள் யாராக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வை பற்றி, ரசூலை பற்றி, இபாதத்தை பற்றி, ஆகரத்தை பற்றி, சொர்க்கத்தை பற்றி, நரகத்தை பற்றி எல்லாவற்றையும் பேசிட்டு கடைசியா அந்த கிதாபுகள்ல ஒரு அத்தியாயத்தை அவங்க வச்சிருப்பாங்க. அந்த அத்தியாயத்துல ரசூலுல்லாஹ்வுடைய சிறப்பு, அபூபக்கருடைய சிறப்பு, உமருடைய சிறப்பு, உஸ்மானுடைய சிறப்பு, அலியுடைய சிறப்பு, அஷ்ரத்துல் முபஷ்ஷராவுடைய சிறப்பு, குறைஷிகளுடைய சிறப்பு, முஹாஜிர்களுடைய சிறப்பு, அன்சாரிகளுடைய சிறப்பு, பிலாலுடைய சிறப்பு, அப்துல்லா இப்னு மஸ்ஊதுடைய சிறப்பு, இப்படி சஹாபாக்களை பற்றி ரசூலுல்லாஹ் சிறப்பிச்சு சொன்ன எல்லா ஹதீஸையும் அங்க வச்சிருப்பாங்க. யாராக இருந்தால் ஹதீஸ் கலையை உண்மையில் ஏற்றுக்கொண்ட உண்மையான ஹதீஸ் கலை அறிஞராக இருந்தார், புரியுதா இல்லையா? யார் நம்ம யார் ஹதீஸ்களை ஏற்றுக்கொள்ளாத ஹதீஸின் நிராகரிப்பாளர்களாக இருக்கிறார்களோ, நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, ஹதீஸின் வெளியில வேணா நாங்க ஹதீஸை பாதுகாக்கிறோம்னு சொல்றவங்களா இருப்பாங்க, ஆனா உண்மையில் அவர்கள் யாரு? ஹதீஸின் நிராகரிப்பாளர்கள். அவர்களை பார்த்தீங்கன்னு சொன்னா அல்லாஹ்வை பற்றி சொன்ன விஷயங்களை மட்டும் ஹதீஸ்ல பேசுவாங்க, ஆகிரத்தை பற்றி சொல்லப்பட்ட விஷயங்களை மட்டும் ஹதீஸ்ல பேசுவாங்க, சொர்க்க நரகத்தை பற்றி வந்திருக்கக்கூடிய விஷயங்களை மட்டும் ஹதீஸ்லிருந்து பேசுவாங்க. எங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய சிறப்புகளை சொல்லியிருக்காங்களோ, தங்களது தோழர்களுடைய சிறப்புகளை சொல்லியிருக்கிறாங்களோ, அந்த ஹதீஸ்களை வாழ்நாள தொட்டே பார்க்க மாட்டாங்க, திரும்பிய பார்க்க மாட்டாங்க. வாழ்நாள்ல அவங்களும் தொட்டு பார்க்க மாட்டாங்க, திரும்பியும் பார்க்க மாட்டாங்க, மக்களுக்கும் சொல்ல மாட்டாங்க. நீங்கனா இத வந்து சமீபத்திய வரலாறா இருக்கட்டும், முந்திய வரலாறா இருக்கட்டும், நீங்க எடுத்து பாருங்க, உங்களுக்கு நான் சொல்றது இன்ஷா அல்லாஹ் உண்மையா இருக்கும். புரிஞ்சா இல்லையா? இப்படி இவங்க உண்மையிலேயே யார் இவங்க? ஹதீஸை பாதுகாக்கக்கூடியவர்கள் அல்ல, யார் இவர்கள்? ஹதீஸை நிராகரிக்கின்ற மறுப்பாளர்கள். ஏன் ஹதீஸை இவங்க பாதுகாப்பவர்களாக இருந்தால், எப்படி அல்லாஹ்வை பற்றி பேசப்பட்ட ஹதீசுகளை சொன்னாங்களோ, இபாதத்துகளை பற்றி பேசப்பட்ட ஹதீசுகளை சொன்னாங்களோ, ஆகிரத்தை பற்றி பேசப்பட்ட ஹதீசுகளை சொன்னாங்களோ, அதே போல எந்த ஹதீஸையும் மக்களுக்கு சொல்லியிருப்பார்கள். ரசூலுல்லாவுடைய சிறப்புகளை பற்றியும் சஹாபாக்களுடைய சிறப்புகளை பற்றியும் சொன்ன ஹதீசுகளையும் சொல்லியிருப்பாங்க. இந்த ஹதீஸெல்லாம் விட்டுட்டாங்க, இதை மட்டும்தான் அவங்க சொல்றாங்கன்னு சொன்னா, அப்ப உண்மையிலே இவங்க யார்? ஹதீஸ் மறுப்பாளர்கள். சரியா? வசையுதுல் முர்சலின். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரசூல்மார்கள் எல்லாருக்கும் தலைவராக இருக்கின்றார்கள் என்ற இந்த வார்த்தையிலிருந்து, அதே போல அடுத்த வார்த்தை வஹபீபு ரப்பில் ஆலமீன், ரப்புல் ஆலமீனுடைய நேசராகவும் அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கிறார்கள் என்ற இந்த இரண்டு வாக்கியங்களின் மூலமாக இமாம் அவர்கள் நமக்கு சொல்லக்கூடிய படிப்பினை பாடம் என்னவென்றால், உண்மையான அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅவுடைய கொள்கை என்ன, எப்படி அல்லாஹ்வுடைய அஸ்மாவுல் ஹுஸ்னாவை, அல்லாஹ்வுடைய சிறப்புகளை, மேன்மைகளை, உயர்வுகளை, மதிப்புகளை, அல்லாஹ்வுடைய மகத்துவங்களை அவர்கள் நம்பிக்கை கொள்கின்றார்களோ, அதுபோன்று அல்லாஹ் தன்னுடைய நபியை பற்றி சொன்ன சிறப்புகளையும், அல்லாஹ்வுடைய நபி தன்னை பற்றி சொன்ன சிறப்புகளையும் அவர்கள் நம்பிக்கை கொள்வார்கள். அந்த விஷயத்தில் ரசூலுல்லாஹ்வை பரிசுத்தமானவர்களாக ஏற்றுக்கொள்வார்கள், தற்பெருமை பேசியவர்களாக அவர்கள் சொல்ல மாட்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சிறப்புகள் என்னென்னலாம் ரசூலா சொல்லியிருக்காங்களோ, அதை உண்மையை வெளிப்படுத்துவதற்காகவும், அதுவும் ஷரியத் என்ற கட்டளையின் அடிப்படையில் தான் ரசூலா சொன்னாங்களே தவிர எந்த அடிப்படையில் அல்ல, தனது பெருமையை பேசக்கூடிய அடிப்படையில் அல்ல. இன்ஷா அல்லாஹ் அது பற்றிய ஹதீஸுகளையும் மற்ற ரசூலாவுடைய சிறப்புகளையும் நாளைப்பார்.